Ato. கடந்த முறை நாம காட்டினுடைய நிழல்ல ஒரு இரண்டு வசனங்கள் நாம வாய்ப்பிருந்துச்சு. அதாவது இஜபஸ்கா நீசான் மாதம் 14 எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரிச்ச அந்த யாத்ராகமம் 8 இருக்குது. அதுல நாம 9-10 வசனங்கள் கடந்த முறை நாம் டிஸ்கஸ் பண்ணோம். ரீகலெக்ட் பண்ண முடியுங்களா? அது பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பில் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசுப்பீர்களாக. சோ அதுக்கு என்ன நாம அர்த்தம் நம்ம பார்த்தோம். அந்த ஆட்டினுடைய இறைச்சி புசிக்க வேண்டும், ஆனா பச்சையா இல்ல, தண்ணீரினால் அவிக்கப்பட்டதாய் அல்ல, மாறாக ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசுப்பீர்களாக. இதுக்கு நாம என்ன அர்த்தம் சொன்னோம் பார்த்தோம். சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். கேட்கல எனக்கு, எல்லாரும் கேட்கலாம் சொல்லுங்க. டிஸ்கஷன் கிளாஸ் தான் இது பாருங்க. நீ இந்த டிஸ்கஷன் கிளாஸ் எனக்கு சரியான பாதைக்கே வரல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஏகமாய் நெருப்பினால் சுடப்பட்டதாய் புசிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கு என்ன சொல்லலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு வசனம் தான் பாருங்க, மறுபடியும் பாத்துருக்கோம், அதனால மைண்ட் வரும். கரெக்ட். நீங்க முதல்ல வந்துட்டு அந்த ஆடு வந்து புசிக்கிறதுனா என்ன, அந்த ஆட்டை அக்னியில சுடப்பட்டு புசிக்கிறதுனா என்ன, அப்புறம் அந்த ஆட்டை பச்சையா புசிக்கிறதுனா என்ன, தண்ணியில வேக வச்சு புசிக்கிறதுனா என்ன, அப்படி நாம போலாம். அப்போ முதல்ல அந்த ஆடு குறிக்குது கர்த்தராகிய இயேசு. அப்போ அந்த அந்த ஆட்டை அடிக்கப்பட்டுச்சுன்னா அது அந்த கர்த்தர் இயேசுனுடைய பலி, சரிங்களா? இப்போ அதைய புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? கீகரிக்கிறது இல்ல, உள் இயேசு அவருடைய அந்த ரேன்சம், அந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸ். சோ அந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸ் தேவனுடைய திட்டத்துல எப்படி இருக்கு, அதனுடைய ஆழம் என்ன, அந்த காரியங்கள் அப்படியே என்ன பண்ணணுமோ உள்வாங்க. சோ கர்த்தர் இயேசு நாம பார்க்கணும், ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இயேசுவா மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தின் மீட்புக்காக தன் ஜீவனை பலி கொடுத்த உலக ரட்சகரா அவரை பார்த்து இருக்கணும். அவருடைய அந்த பலி உள் வாங்கணும். இதுதான் அந்த அந்த ஆட்டினுடைய அடிக்கப்பட்ட ஆட்டினுடைய இறைச்சி புசிக்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த இறைச்சிய எப்படி புசிக்கணும் அப்படின்னா, ஏகமாய் நெருப்புல சுட்டதாய் புசிக்கணும் என்று சொல்லும் பொழுது அந்த நெருப்பு எதுக்கு அடையாளமா இருக்கு, அவர் சந்திச்ச பாடுகள் உபத்திரவங்கள் அந்த காரியங்கள். சோ கர்த்தர் இயேசுனுடைய பலியை நம் உள்வாங்கி கிரகிக்கும் பொழுது கண்டிப்பா அது ஒரு பாடுகளின் மத்தியில உபத்திரவங்களின் மத்தியில கல்வாரி செல்வியில கொடுக்கப்பட்ட பலியாகத்தான் அதை உள்வாங்க. சோ அந்த பலியை பலியாக மாத்திரம் எடுத்தா பத்தாது, அந்த பலியில கர்த்தர் இயேசுக்கு என்னென்ன மாதிரி பாடுகள் உபத்திரவங்கள் இதெல்லாம் இருந்துச்சோ அதோடுதான் நாம் எடுக்கணும். இதுதான் அந்த மாம்சம், அதே சமயம் ஏகமாய் சுட்டு புசிக்கிறது, சுட்டதாய் புசிக்கிறது. சோ இப்போ இந்த அக்னி போயிடுச்சு, வெறும் பச்சையா புசிக்கிறதா என்னன்னா, அது சும்மா ஒரு லெவல், அதாவது பெயர் சபையில கர்த்தர் இயேசுவை எப்படி பாக்குறாங்கன்னா பச்சையா பாக்குறாங்க. அது அவரை வந்து ஒரு சுட்ட மாம்சமா அவரை பார்த்து ஏற்றுக்கொள்றது, வெறும் பச்சையா பாக்குறாங்கன்னா ஒரு நல்ல போதகரா பாக்குறாங்க, அவருடைய நல்ல போதனைகள் பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா அவர் இந்த உலகத்தின் மீட்புக்காக செலுத்தின பலியில இருக்கக்கூடிய பாடுகள், அது அந்த 3.5 அவருடைய கான்சன்ட்ரேட்டட் ஜீவத்துல தேவ சுத்தம் செய்வதில் அவரு ஏறெடுத்த பலிகள், அவர் சந்திச்ச பாடுகள் கல்வாரி சிலுவை வரைக்கும், அதெல்லாம் அவங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு போதகரா மாத்திரம் பார்க்கறது, அவருடைய போதனைகளை மாத்திரம் கேட்கறது. அது மாத்திரம்ல நெக்ஸ்ட் அது எதுக்கெல்லாம் அடையாளம், அதை அந்த போதனையின்படி அவங்க நடக்கவும் மாட்டாங்க. ஏன்னா முதல்ல அந்த போதனைகளை இப்படி உள்வாங்கவே இல்ல, சரியான கோணத்துல இப்படி நடக்கவே மாட்டாங்க. சோ அதுக்கு மேல ஒரு படி போயிட்டு அந்த மாம்சத்தை அக்னியில மன்னிக்கணும், தண்ணியில வேக வச்சு பூசிக்கிறதுனா பச்சையா பூசிக்கிறது காட்டிலும் கொஞ்சம் என்ன போகும், ஹீட் போகும். அப்படின்னா ஏதோ ஒரு பெட்டர் பார்வை பாக்குறாங்க, பட் அது கூட நமக்கு அங்க பார்த்தாரு. சோ சிலர் வந்துட்டு அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பின்பற்றுறாங்க. இப்போ இருக்கிறாங்க கிறிஸ்டண்டத்துல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க, சில விஷயங்கள் பண்றாங்க. அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு சின்ன சின்ன இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து கூட என்ன பண்றாங்க, பிரசங்கம் அங்க எடுக்கிறாங்க. மேபி இதுல வந்து ஓரளவுக்கு என்ன இருக்குது, கஷ்டங்கள் இருக்கு, ஓரளவுக்கு என்ன இருக்கு, பாடுகள் இருக்கு. அது வந்து என்ன சொல்லலாம்னா அந்த தண்ணியில வேக வைக்கிற லெவலுக்கு தான். பட் கிரைஸ்டை பின்பற்றுகிற விஷயத்துல இதெல்லாம் வந்துட்டு தேவன் எதிர்பார்த்த அளவே இல்லை. அது வந்துட்டு அக்னியில நேருக்கு நேர் என்ன ஆகணும், சுடணும். முற்றிலும் சுயம் வந்து என்ன பண்ணணும், சாகும். முற்றிலும் சுயம் போகணும், முழு பலி இருக்கணும், முழு முழு பாடுகள் இருக்கும். அதுதான் அந்த தாட். ஸோ இதுதான் அந்த மூணு கேட்டகரி அங்க இருக்கு. ஸோ அப்போ இது போன வாரம் நாம பார்த்தோம். இது நமக்கு ரொம்ப அருமையா அப்ளை ஆகும், நமக்கும் கூட. எப்படி அப்படின்னா, அவருடைய வெறும் போதனைகளை கேட்கிறவர்களாக பேசுகிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அது அப்படியே நாம் என்ன பண்ணணும், வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி அந்த பழி அந்த உபத்திரவங்களுக்குள்ள பங்கெடுக்கணும். அந்த அக்னியில நமக்கு கூட என்ன ஆக வேண்டியது இருக்கு, சுட வேண்டியதாக அங்க இருக்கு. நெக்ஸ்ட் அதுல பத்தாம் வசனம் கூட பார்த்தோம். அதுல ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறதே அக்னியால் சுட்டரிப்பீர்களாக. நெக்ஸ்ட் அது இல்ல, அது இல்ல, இல்ல 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 இல்ல. ஒன்பதாம் வசனம், பச்சையாயும் தண்ணீரினால் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய். சோ இது என்ன என்ன அர்த்தம் பார்த்தோம், அதனுடைய தலை அதன் தொடை கரெக்ட். சோ அந்த கத்ரேசனுடைய ஈடு பலிய அது அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த பாடுகள் உபத்திரவங்களோடு கிரகிக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதில் அவர் கொண்டிருந்த அந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை கூட நாம் உள்வாங்கணும். அந்த சிந்தை கூட நாம் எடுக்கணும். அதை நிறைவேற்றுதல் அவர் அவர் வெளிப்படுத்தின அந்த நடத்தை, அந்த தொடைகள், கால், லெக்ஸ் இங்கிலீஷ்ல. சோ அந்த நடத்தை கூட, சோ அவர் எந்த விதத்துல எந்த வழியில அவர் வந்து தன்னை இப்படிப்பட்ட ஒரு பலியாக அங்க தந்தார். சோ அந்த அவருடைய கான்டக்ட் நடத்தினா உங்களுக்கு புரியும் இல்லையா. சோ அதெல்லாம் கூட செய்யணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, தலை தொடை அதற்குள்ள யாரு. சோ இந்த விஷயம், இந்த விஷயம்ல கர்த்தர் இயேசு ஏறெடுத்த எல்லா காரியங்களையுமே அங்க உள்வாங்கிறது தான் அந்த எல்லாவற்றினுடைய அர்த்தம். சோ இது ரெண்டும் நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு மேற்படி ஒரு ரெண்டு வருஷம் நம்ம பார்க்கலாம். என்னன்னா 13 வசனம். அந்த வசனம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் ஓவர் குறிச்சு நம்ம பொதுவா நினைக்கிற ஒரு விஷயம். சோ இப்ப நம்ம பிரதர்ஸ்னுடைய சப்ஜெக்ட்ஸ்ல நாம கேட்டுடுக்கிறோம். என்ன கேட்டுடுக்கோம்னா, ஒரு வருடம் கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த நாள்ல நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நிதானிச்சு அறிஞ்சு உணர்ந்து பயபக்தியோட அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை பொறுத்து நாம உணர வேண்டிய காரியங்களை எல்லாம் உணரும்படி உணர்ந்து அந்த பாத்திரத்துல பங்கு எடுத்து அந்த அப்பத்துல புசிச்சு அந்த பந்தியில பங்கு எடுத்து நாம அடுத்த வருடத்தை புதிய ஒரு புது வருடத்தை முழு தேவனுடைய முழு அங்கீகாரத்தோடு நாம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன தாட் கொடுப்போம் எப்பயுமே. என்னன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங். அது என்னன்னா அது ஒரு ஒரு ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்னா நம்ம என்ன சொல்வோம்னா, இதுவரைக்கும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, அந்த பாயிண்ட் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், ரைட் ஆஃப் ஆகுது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. இது நாம் இங்க புதுசா சொல்ல, எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, நம்ம கேட்டுருக்கோம் சப்ஜெக்ட்ஸ்ல. அது டிஃப்ரெண்ட் பிரதர்ஸ் கிட்ட நாம அங்க கேட்டுருக்கோம். சோ என்னன்னா ஒரு வருடம் முடிஞ்சு, ஒரு வருடம் அந்த பாஸ் ஓவர்ல முடிஞ்சு அந்த பாஸ் ஓவருக்கு அப்புறம் ஒரு புது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த பாஸ் ஓவர்ல நாம பங்கு பெறுகிற விதத்துல பங்கு பெற்றுட்டு அந்த நாள் அந்த வருடத்தை துவங்குறோம் என்றால் என்ன சொல்றோம்னா, நாம அது வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல இருந்த பலவீனங்கள், நாம் செஞ்சிட்ட மீறுதல்கள், நம்மளுடைய பாவங்கள், அந்த பாவங்கள் லிஸ்ட் என்ன லிஸ்ட் வேணா இருக்கலாம், ஆனா அதை நம்ம கடந்துட்டோம்னா அது நமக்கு ஒரு அஷூரன்ஸ், நமக்கு ஒரு உறுதி. தேவன் அது வரைக்கும் இருந்த நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறான், மன்னிச்சிருக்கிறான். எங்க அதுதான் கேள்வி, நிழல் எங்க, எதை பேஸ் பண்ணி இது நாம சொல்றோம், எதை பேஸ் பண்ணி இது இந்த ஒரு இந்த கருத்து கேட்டுடுக்கிறோம், பட் எதை பேஸ் பண்ணி இந்த கருத்து நாம கேட்டுருக்கோம். எப்படி நாம உறுதியா சொல்லலாம், பாஸ் ஓவர் நாம அட்டன் பண்ணி தேவன் கிருபையில ஒரு புது வருடம் தேவன் நம்ம கையில கொடுத்தார், சரீரத்துல சுகமா இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலா நல்லா இருக்கிறோம், ஒரு புது வருடத்தை அவர் கையில இருந்து வாங்கி இருக்கிறோம், இப்படி வாங்கிட்டோம்னா இது வரைக்கும் இருக்க நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குறைகள் எல்லாரையும் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிடுகிறார், கிருபையா மன்னிச்சிருக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம், பட் நம்ம என்ன கேட்கறோம்னா ஜஸ்ட் இதுக்கு எங்க நிழல் இருக்கு, அல்லது ஸ்கிரிப்சுரல் ப்ரூஃப் எங்க, வசனத்துல இதுக்கு எங்க வந்துட்டு நிரூபணம் இருக்கு, இதுதான் கேள்வி. கண்டிப்பா அது கூட எங்கத்தான் இருக்கணும், இந்த பழைய இந்த நிஜமான பாஸ்ஓவர்ல தான் இருக்கும். சோ நிஜமான பாஸ்ஓவர்ல தான் அந்த 13 வசனம் தான் அதுக்கு அந்த ப்ரூஃப். சோ 13 வசனம் நாம சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு அது தெரியும். 13 வசனம் வாசிங்க.
நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்த தேசத்தை அழிக்கும் போது
அதே மாதிரி வசனம் அதற்கப்புறம் கூட அதே ஒரு கருத்தை அங்க சொல்றாரு. 23 கண்டுட்டோம்னாவே அந்த வருஷத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய கிருபை நம்ம வாங்கிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு அந்த வசனம் தெரியும், 1 Corinthians 10:10 வசனம், அபாத்திரமா அதுல பூசிச்சா விளைவு என்னங்கிறது நமக்கு அங்க சொல்றாரு இல்லையா. வசனம் வாசிங்க, அது 11:28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் இப்படி அநேகர் தங்களை சுய பரிசோதனை செய்யாம தன்னைத்தானே சோதித்து அறியாம பானம் பண்றதுனால உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சோ இந்த வசன பகுதி பார்க்கும் போது ஒருவேளை சிலர் அல்லது யார் யாரெல்லாம் இந்த பாத்திரத்துல பானம் பண்றதுடைய சீரியஸ்னஸ் தெரியாம அதுல பானம் பண்ணிட்டாங்களோ, அப்படி பண்ணிட்டா அப்படி பங்கு எடுத்துட்டா அவங்களுக்கு என்ன இருக்குது சொல்றாரு, பலவீனம், வியாதி, நித்திரை எல்லாமே ஸ்பிரிச்சுவல் இல்லையா. சோ பலவீனம்னா ஸ்பிரிச்சுவலா என்ன ஆகும், கண்டிப்பா சிக்கா பலவீனம் ஆயிடுவாங்க, ஸ்பிரிச்சுவலா சிக் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை தான், பட் இதுக்கு இப்ப எல்லாம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் ஆவிக்குரிய வியாதின்னு சொன்னா என்ன வரும், விசுவாசம் இல்லாம போயிடும், வைராக்கியம் இல்லாம போயிடும், ஜீல் இல்லாம போயிடும், இதெல்லாம் வரும் சொல்றாரு, இதெல்லாம் வரும் சொல்றாரு. ஒருவேளை என்ன கூட ஆயிடுவாங்க, நித்திரை கூட ஆயிடுவாங்க, ஸ்பிரிச்சுவல் நித்திரை. அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு டவுட் கேள்விக்கு ஆயிடும். இதெல்லாம் ஏன் வரும், அந்த பாத்திரத்தை பானம் பண்றதுடைய உண்மையான சிந்தையில இல்லாம அதெல்லாம் பானம் பண்ண போறோம். அப்ப என்னன்னா அந்த பாத்திரத்துல பானம் பண்ணிட்டோம் பட் நாம பலவீனமாகல ஸ்பிரிச்சுவலா, அந்த பாத்திரத்துல பானம் பண்ணிட்டோம் ஆனா நாம வியாதி படல ஸ்பிரிச்சுவலா, அந்த பாத்திரத்துல பானம் பண்ணிட்டோம் ஆனா நாம ஸ்பிரிச்சுவலா நித்திரை அடையலன்னா என்ன இருக்குது நமக்கு அன்னைக்கு. சோ நம்ம வந்து அதுக்காக பூரணமா வந்து பந்தியில கலந்துருக்கிறோம்ங்கிற அர்த்தம் இல்ல, பலவீனங்கள் இருந்துச்சு, குறைகள் இருந்துச்சு, ஆனா என்ன அதையோ தன்னைத்தானே சோதிச்சு அறிஞ்சு உணர்ந்து மைண்ட்ல தேவன் கிட்ட நிறைய மன்னிப்பு கேட்டு அவர் கிருபையில நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாத்தையும் என்ன போயிருக்கிறார், கண்டிப்பா மன்னிச்சிருக்கிறார். அந்த வருஷம் முழுக்க பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அதான் ரைட் ஆஃப்ங்கிற வார்த்தை நம்ம சொல்றோம், ரைட் ஆஃப் பண்ணி ஒரு புது வருஷத்தை நம்ம கையில தந்து பரவாயில்ல இப்போ இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் இயேசுனுடைய அந்த சரீரத்துல உங்களுக்கு இருக்கிற பங்கு நீங்க உங்களால பரிசுத்தமும் தேவனுக்கு கிரியமுமா என்ன பண்ணுங்க நீங்க அர்ப்பணிங்க, அதுதான் அந்த ஒரு வருஷம் புதுசா கொடுக்குறேன். சோ இதுதான் நாம சொல்றோம், அதனாலதான் நம்ம அந்த பாயிண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல பிரதர் சொல்றாங்க என்னன்னா ஒரு வேலை பாஸ் ஓவர் நாம நல்லபடியா கடந்து வந்தோம்னா அது உண்மையிலேயே நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பா. ஸ்பிரிச்சுவலா தேவன் நம்மளை இன்னும் அவருடைய பிள்ளையாதான் நடத்திட்டு இருக்கிறார். கண்டிப்பா கடந்த வருடத்தில் நிறைய குறைவுகள் இருந்திருக்கலாம் ஆனா என்ன பண்ணிருக்கிறார், நம்ம மன்னிச்சிருக்கிறார், எல்லாம் மன்னிச்சிருக்கிறார். சோ இதுதான் விஷயம். சோ அது என்னன்னா அந்த பாஸ் ஓவர் கடந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தேவனுடைய கண்கள்ல நம்முடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? மன்னிப்பு தயை கிடைச்சிருக்கு. கிடைச்சிட்டு அதனால ஒரு புது வருஷத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிறோம். இன்னும் நாம ஸ்பிரிச்சுவலா அலைவ், உயிரோட இருக்கிறோம், ஹெல்த்தியா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கும், நோய் இல்லை. சோ இது வந்து இது ஒரு ஒரு நிரூபணம். சோ இதுக்கு எங்க ப்ரூஃப் தான் நாம கேட்டோம். சோ நிழல்ல இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ரெண்டு வசனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ நிழல்ல பாருங்க, சோ 13 வசனத்துல நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். சோ இது உங்களுக்கு நமக்கு தெரியும். சோ அந்த இரவு காஸ்பல் ஏஜ் சுவிசேஷம், அந்த இரவுல யாருக்கு தான் அந்த சங்கார தூதனால அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரேலினுடைய தலைச்சன்களுக்கு. அதாவது சுவிசேஷத்துல இந்த இரண்டாம் மரணத்தின் மூலம், இரண்டாம் மரணத்தை அறிஞ்சு அந்த இரண்டாம் மரணத்தினால ஆபத்துக்குள்ளாகக்கூடிய நிலைமை இந்த சுவிசேஷத்துல யாருக்கு தான் இருக்குன்னா இந்த சபை வாய்ப்புல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு, இவங்களுக்கு தான் இருக்கு, சரிங்களா? சோ அப்போ அந்த இஸ்ரேல்ல நம்ம பார்க்கும் போது அங்க என்ன சொல்றாரு, அந்த சங்காரத்துடன் கடந்து போவாரு. அப்படி கடந்து போகும் பொழுது என்ன சொல்றாரு, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். பாருங்க அங்க நிழல்ல ஜஸ்ட் அப்படி இருக்கும் வீடு, நிலை சட்டங்கள்ல ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு அதுக்குள்ள யார் இருப்பாரு, இஸ்ரேலினுடைய தலைச்சன் அங்க இருப்பார். இப்ப சங்காரத்துடன் கடந்து போறார். கடந்து போகும் பொழுது அந்த வீட்டு பக்கம் திரும்புறார், பாக்குறார் நிலை சட்டத்துல என்ன இருக்கு, ரத்தம் இருக்கு, ரத்தம் இருக்கா? அப்ப அங்க உள்ள தலைச்சன் இருக்கிறார், அவர் எதுவுமே பண்ணல, அவர் என்ன பண்ணிடுறார், அப்படியே சங்காரம் பண்றது இல்ல, அப்படி கடந்து போயிட்டார். இப்ப சங்காரத்துடன் வந்தார், பார்த்தார், கடந்து போயிட்டார். அதுதான் பாஸ்டு ஓவர், பாசிங் ஓவர், அதுதான் பாஸ் ஓவர் நாம சொல்றோம், கடந்து போகுதல். அதுதான் அதான் 23 வசனத்துல கூட அருமையா சொல்றாரு, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். பாருங்க, நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த நிழல் அருமையான நிழல் இங்க இருக்கு. இதுதான் ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவலா நமக்கு நடக்கிறது. சோ என்னன்னா அங்க நிழல்ல பார்க்கும் பொழுது அந்த சங்காரத்துடன் வந்தார், நம்ம வீடு பக்கம் வந்தார், பார்த்தார், அந்த வீட்டை வாசல விலகி கடந்து போயிட்டார். அப்படின்னா என்ன என்ன கன்ஃபர்மேஷன் ஆகும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, சங்காரம் பண்றதுக்கு தான் வந்தாரு, ஆனா அந்த வீட்டு சட்டத்துல பார்த்தாரு அந்த ரத்தம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நம்மள என்ன பண்ணிட்டார், அந்த ரத்தத்துக்கு உள்ள இருக்கிறவங்கள கருதிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், நம்மள எதுவும் பண்ணாம கடந்து போயிட்டார். அந்த ஒரு கேரண்டி அவங்களுக்கு அங்க கிடையாது. சங்காரத்துடன் வந்தார், பட் நம்ம வந்துட்டு கடந்து போயிட்டார். நம்மள எது காப்பாத்திடுச்சுன்னா அந்த ஆட்டினுடைய ரத்தம் காப்பாத்திடுச்சு. ஏன்னா அந்த ரத்தம் பார்த்தார், அதை பார்த்தோன்னா ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டார், பாஸ் ஆகி போயிட்டார். சோ இது அப்படியே ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலுக்கு எப்படி அப்ளை ஆகுதுன்னா அந்த ரத்தம் வந்து கர்த்தரேசனுடைய விலையேறப்பட்ட அந்த பலியினுடைய விலைக்கிரயம், அதற்குள்ள வந்திருக்கிற அந்த சுவிசேஷத்தின் பரிசுத்தவான். சோ அப்போ இந்த பாஸ் ஓவர் வந்துச்சு, அந்த பாஸ் ஓவர்ல நம்ம பங்கு பெற்றோம். அப்படி பங்கு பெற்று பாருங்க, அந்த சங்காரத்துடன் போயிருக்கிறார், நம்ம கூட ரொம்ப கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிருக்கிறோம். அப்படின்னா அந்த ரத்தத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன எடுக்கிறார், தேவன் கண்டிப்பா அங்க மன்னிச்சுக்கிறார். பட் இது நிழல் எப்படி எடுக்கணும்னா ஃபுல் காஸ்பல் ஏஜுக்கே எடுக்கணும். நாம ஃபுல் காஸ்பல் ஏஜ் நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்குமே இந்த கடந்து போகுதல் நடந்து முடியணும். ஆனா அது எப்படி நடக்குதுன்னா பார்ட் பார்த்தா ஒவ்வொரு வருஷம் கூட அங்க நடக்குது. சோ இது இதுதான் அந்த ப்ரூஃப். எப்படி சொல்லலாம், நமக்கு வந்துட்டு அந்த பாஸ் ஓவர்ல நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் அது கலைந்து போடப்படுது, மன்னிக்கப்படுதுன்னா அந்த நிழல் வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ இதை வச்சுதான் நம்ம அங்க சொல்றோம். சோ ஒரு ஒரு பாஸ் ஓவர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெரிய பிளஸ்ஸு. பாஸ் ஓவர் நம்ம கடந்துட்டோம்னா கடந்தும் ஸ்பிரிச்சுவலா நாம தேவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள நல்லா இருக்கிறோம்னா அந்த பாஸ் ஓவர்ல நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதான் பிரதர் ரசல் இதை பத்தி அங்கே வரி நான் படிக்கிறேன் உங்களுக்கு. வித் தாட்ஸ் ரெஸ்பெக்டிங் தி பாசிங் ஓவர் ஆஃப் தி சின்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்ன் த்ரூ தி மெரிட் ஆஃப் தி ப்ரெஷியஸ் பிளட். அதாவது
முதற் பேரானவர்களுடைய பாவத்தை கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட அந்த விலை கிரயத்தினால கடந்து போகிறது என்ற அந்த ஒரு சிந்தை, புரியுதுங்களா? அதாவது முதற் பேரானவர்களுடைய பாவத்தை கிறிஸ்துவினுடைய விலை கிரயத்தினால கடந்து போகுதல் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தை. We may indeed keep the feast of the Passover with joy, notwithstanding trials and difficulties. இந்த சிந்தை நாம நினைக்கும் பொழுது நாம என்ன பண்ணணும்னா, இந்த அழைப்புல இருக்கிற நமக்கு போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி, we may indeed keep the feast of the Passover with joy. சோ இந்த ஒரு நினைவு கூறுதலினால மிக ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக நாம் அங்க அனுசரிக்கலாம். ஏன்னா அங்க என்ன தாட் வருதுன்னா, அந்த 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 சம்பவம் அந்த நினைவு கூறுதலினால் என்ன வருதுன்னா, பாருங்க, முதற் பேரானவர்களுடைய அந்த பாவங்கள் கிறிஸ்து இயேசுடைய விலை கிரயத்தினால என்ன ஆகுது, பாவங்கள் கடந்து அங்க போகுது. சோ முற்றிலுமே அங்க மன்னிக்கப்படும். சோ இதுதான் இந்த விஷயம். சோ அப்போ இந்த 12:13 பாஸ்ஓவருக்கு பின்பு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு அஷூரன்ஸ், நம் பாவங்கள் பலவீனங்கள் வந்துட்டு அங்க மன்னிக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு அருமையான அடையாளம். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பாயிண்ட்ஸ் புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிள். இது பார்க்கும் பொழுது நமக்கு என்ன பிரதர் சொல்றாரு அப்படின்னா, சோ பாவங்கள் மன்னிக்கப்படுறது அது ஓகே, ஆனா கண்டிப்பா அதுக்கு என்ன வேணும், ரத்தம் அங்க சிந்தப்படணும். சோ அதுதான் அங்க சொல்றாரு, அது ஒரு அடையாளமா இருக்கும் இல்லையா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அது ஒரு அடையாளம். கிறிஸ்து இயேசுனுடைய பலிக்குள்ளாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய ரத்தம் வந்து உங்கள் பாவங்களை அங்க கழுவப்பட்டிருக்கு. சோ இது கன்ஃபார்ம் பண்றாரு பிரதரு. ஒரு சின்ன பேரலல் கொடுக்கறாரு, ஒரு இணை. எப்படின்னா, எப்படி தேவன் ஆதாம் ஏவால் பாவம் செஞ்ச உடனே அவங்கள ஏதேனும் விட்டு துரத்திடுறாரு, துரத்திட்டு துரத்தினோட அவங்க போயிடுறாங்க. போயிட்டு தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறக்கவங்க என்ன பண்றாங்க, அத்தி இலைகள்னால தங்களுக்கு ஆடைகள் அங்க தச்சுக்கிறாங்க. ஆனாலும் அது என்ன ஆகுறதில்ல அவங்களுக்கு, அது பத்தறது. ஆனா தேவன் இங்க பிரதர் அழகா சொல்றாரு, ஏன் தேவன் அத்தி இலைகள் எடுத்து அவங்களை உறுத்திக்க அனுமதிச்சார் அப்படின்னா, ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு உங்களால ஆன பிரயாசம் எடுங்க. நீங்க எடுத்தாலும் பாருங்க, அப்படி அத்தியலைகள் போடுறதுக்கு அப்புறம் கூட தேவனுக்கு முன்னாடி வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல, என்ன பண்ணிட்டாங்க, தங்களை செடிகளுக்கு மரங்களுக்கு பின்னாடி போய் அங்க ஒழிச்சுக்கிறாங்க. ஏன் அத்திதான் அத்தி அத்தியலைகள் தான் போட்டு நிர்வாணத்தை என்ன பண்ணிடுக்கிறீங்க, மூடி இருக்கு இல்லைங்களா, ஏன் முன்னாடி வரலாம்ல? அப்போ அவங்களுக்கு என்ன தாட்டது, போட்டு எடுக்கிறோம் ஆனால் கூட அது பத்தாது. சோ அப்ப தேவன் ஏன் அனுமதிக்கிறார், அத்தியலை போட்டு பாரு அப்படின்னா, உங்க நிர்வாணத்தை மூடுவதற்கு உங்களால பிரயாசங்கள் எடுங்க, எடுத்து முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய முயற்சினால அது உங்கள் முயற்சி போதாது, அது உங்கள் முயற்சி போதாது. உங்களுடைய அவலட்சணமான நிர்வாணம் வந்துட்டு மறைக்கப்படும்னா எஃபர்ட் யார் தான் எடுத்தாகணும், நான் தான் எடுத்தாகணும். சோ அது ட்ரையலுக்கு அவங்களை அனுமதிக்கிறார். ட்ரையலுக்கு அனுமதிச்சுட்டு அவங்க அப்பயும் குறைவுள்ளவர்களா உணர்ந்த உடனே அப்புறம் தேவன் அவங்களுக்கு என்ன பண்றார், சரி இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன், வசன வாசிங்க, ஆதியாகமம் 3:21.
கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவங்களுக்கு உடுத்தினார்.
பாருங்க, அப்புறம் தேவன் அவங்களுக்கு என்ன பண்றார், ஒரு தோல் உடைகள். பாருங்க, இந்த இந்த முயற்சி, இந்த ஒரு முயற்சி யாரு தான் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு, தேவன். பாருங்க, தேவன் எடுத்த முயற்சியில தான் அவங்களே என்ன பண்ணாங்க, திருப்தி பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிரெஸ்ஸுக்கு வந்து தேடல, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிரயாசம் எடுத்தாங்க, அத்தியலைகள் எடுத்து சொந்த கைகள் அத்தியலை எடுத்து தங்கள் நிர்வாணம் மறைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல திருப்தி இல்ல, தேவனுக்கு முன்னாடி வரக்கு முடியல. சோ இது என்னன்னா, மனிதர்களுடைய பாவங்கள் அவங்களுடைய சுய கிரியைகள்னால என்ன ஆகாது, மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓ, மனுஷனுடைய பாவங்கள் சந்ததியினுடைய ஆதாமுடைய சந்ததியினுடைய பாவங்கள் மன்னிக்கணும்னா அதுக்கு யார் தான் ஒரு ஏற்பாடு செய்யணும், தேவனே தான் செய்யணும். தேவன் செஞ்சார் அருமையான ஏற்பாடு, ஒரு ஒரு தோல் உடைகள் அங்க கொடுத்தார். பட் அந்த தோல் வந்து என்ன, எதனுடைய தோலா தான் இருக்கணும். சோ தோல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அங்க என்ன இருக்குது, ஒரு ஒரு பலி இருக்கு. சோ பலி இருக்கு. சோ பாவம் மன்னிக்கணும்னா ரத்தம் சிந்துதல். பிரதர் அருமையா சொல்றாரு, எப்படி சொல்றாருனா, இது ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரூத், இது ஒரு மிகப்பெரிய போதனை, இதை விட ஒரு முக்கிய போதனை இல்ல. பாவம் மன்னிக்கணும்னாவே அங்க என்ன இருக்கணும்,
ரத்தம் சிந்துதல் அங்கிருக்கணும், ஒரு பலி வேணும். அப்போ அந்த தோல் விடைகள் கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மிருகம் என்ன ஆயிருக்குது அங்க பலியா இருக்கு. கண்டிப்பா அந்த மிருகம் கூட என்ன நாம சொல்லலாம், ஆனா பைபிள்ல சொல்லியிருக்குதா இல்லவே இல்லை. ஆனா எப்படி நம்ம பைபிள்ல அது சொல்லல, ஆனா கூட அது எப்படி தான் ஆடா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குன்னா, ஏன்னா ஒரு வசனம் வாசிங்க, அது கூட பிரதர் அழகா சொல்றாரு, பொதுவா நம்ம கூட இது வரைக்கும் தெரிஞ்சது இல்ல. சோ அது அடிக்கப்பட்டது ஆடா தான் இருக்கலாம்னு நம்ம சொல்றோம். பட் எப்படி நம்ம சொல்றோம்னா, வசனம் வெளிப்படுத்தல் 13 இடத்துல சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னால அடிக்கப்பட்ட ஆடு. சோ இது வந்து ஏதேன் சம்பவத்துக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஒரு ஆடு என்ன இருக்குது எங்க, கரெக்ட், எங்க அடிக்கப்பட்டுச்சு எல்லாம் யோசிக்கிறோம் பாருங்க. எங்கதான் அடிக்க, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி எங்கதான் அடிக்கப்பட்டுச்சு, தேவனுடைய சிந்தையில, அவருடைய மைண்ட்ல, இந்த டிவைன் பிளான் அவருடைய அவருடைய மனசுல எப்போ வந்துச்சோ அப்பவே அவருக்கு தெரியும். இந்த மனிதனுடைய சிருஷ்டிப்பு, இந்த மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலம் விழுந்து போகுதல், அந்த விழுந்து போகுதல் அந்த பாவம் மரணத்திலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு ரேன்சம் சாக்ரிஃபைஸ், அந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸ்ல தன்னுடைய ஒரே பேரான குமாரன், அதெல்லாம் அவருக்கு மைண்ட்ல எல்லாம் கிளியர். உலக தோற்றுவதற்கு முன்னாலே அப்பயே இந்த விழுந்து போன சந்ததியை மீட்கிறதுக்கு என்னதான் தேவன் பிளான் பண்ணியிருந்தாரு, ஒரு பலி. அந்த பலி யாருன்னு அவர் நிர்ணயிச்சிருந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரன். தம்முடைய குமாரன் அவர் எப்படி அடையாளத்துல வச்சிருந்தாருன்னா, அவர் ஒரு ஆட்டு குட்டி. சோ அந்த ஆட்டுக்குட்டி. சோ அப்போ கண்டிப்பா கிரைஸ்டனுடைய ரேன்சம்க்கு அவர் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னதா வச்சிருக்கிறார், ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிங்கிற அடையாளம் தான் அங்க பயன்படுத்துறாரு. அந்த ரேன்சம் கிரைஸ்ட், அவருடைய ரேன்சம் எல்லாம் சொல்லும் போது ஆடு ஆடினுடைய பலிங்கிறது அந்த முன்னாடியே தேவனுடைய மைண்ட்ல அங்க இருக்கும் பொழுது பாருங்க. இப்போ அந்த ஏதேன் சீன் வரும் பொழுது அந்த இது நம்ம என்ன சொல்ல இப்ப எதுக்கு முயற்சி பண்றோம்னா, பைபிள்ல டைரக்டா எவிடன்ஸ் இல்லாத ஒரு பாயிண்ட்டுக்கு இன்டைரக்டா போய் என்ன பண்றோம், ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறோம், ஒரு 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 நிரூபணம் எடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்படி தேவனுடைய வசனங்கள் சகோதரர்கள் அங்க போறாங்க. சோ எந்த ஒரு கருத்துமே சும்மா ஆதாரம் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அங்க சொல்லக்கூடாது. தேவனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது கூடுமான வரை டைரக்டா இருந்தா பெஸ்ட், ரொம்ப நல்லது, உறுதி நம்ம நம்பருக்கு வசனங்கள் இருந்தா. அப்படி இல்லாடி கூட இன்டைரக்டா கூட இருக்கணும், இருக்கும் கண்டிப்பா தேவன் வச்சிருப்பார். சோ அப்போ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் இயேசுவை அவருடைய பலியை குறிச்சு சொல்லும் பொழுது அது ஒரு ஆடு அடிக்கப்பட்டதுக்கு இணையாக அங்க சொல்லியிருக்கிறார். இப்போ அதே விஷயத்த ஏதேன்ல ஒரு நிழலா காமிக்கும் பொழுது கண்டிப்பா இப்ப அவர் எந்த மிருகம் தான் சூஸ் பண்ணிருக்கணும், ஒரு ஆடு தான் நியாயமா சூஸ் பண்ணிருக்கணும். மைண்ட்ல வந்துட்டு ஆடுன்னு வச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு அவர் என்ன பண்ண முடியாது, வேற ஒரு விலங்கு நரியோ வேற காண்டாம இருக்குமோ எதுவுமே அங்க சூட் பண்ணாது, அது வந்து லைன்ல வராது. இன்னொரு விஷயம் கூட படிக்கலாம், ஒரு வசனம் இருந்தேன் வசனம், அது யோவான் சொல்றாரு பாருங்க, யோவான்ல 1:29-36 1:29-36
மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் தேவ ஆட்டுக்குட்டி.
பாருங்க, சோ அப்போ யோவான் கூட பாருங்க, அதாவது பரிசுத்தாவினுடைய இன்ஸ்பிரேஷன்ல கர்த்தர் இயேசுவை பார்த்த உடனே அவரு கூட எப்படி மென்ஷன் பண்றார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சா அவருடைய ஆட்டுக்குட்டி, அவருடைய ஒரே பேரான குமாரன். சோ அப்ப உலகத்தினுடைய பாவம் அதுக்காக அடிக்கப்படுறது ஒரு ஆடுங்கிற அந்த ஒரு விஷயம் அங்க தேவன் அங்க முன்கூட்டியே நியமிச்சு வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா இது ரொம்ப ரீசனபிளா இருக்கு. சோ அப்ப தேவன் அதுக்கெல்லாம் ரொம்ப கோடி வருஷங்களுக்கு பின்னால பூமி உண்டு பண்ணி மனுஷன் உண்டு பண்ணி மனுஷன் விழுந்து போய் அந்த விழுந்து போன மனுஷனுக்கு ஒரு ரேன்சம் வேணுங்கிறது அவனுக்கு ஆடை கொடுக்கற விஷயத்திலேயே மறைச்சு வைக்கும் பொழுது கண்டிப்பா அங்க எந்த இலங்குதான் எடுத்திருக்கணும், ஆடுதான் அங்க எடுத்திருக்கணும். ஆனா இது வந்து அந்த ஒரு ஒரு நிரூபணம், கண்டிப்பா அந்த பாவங்களுக்கு அங்க ரத்தம் சிந்துதல் அங்க வேணும். சோ இப்படித்தான் மனுக்குலம் கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தின் மூலம் அங்க மீட்கப்பட்டாங்க. பட் நமக்கு என்னன்னா அது இந்த நினைவு கூறுதலின் நாள்ல கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். பிரதர் அசு சொல்லி இருக்கிற மாதிரி அந்த விலை கிரயத்தினால முதற் பேரானவங்களுடைய பாவங்கள் கடந்து போகப்படுது, ஒரு வருஷமும் தொடர்ந்து அவங்க மரண பரியந்தம் அந்த சுவிசேஷகம் முழுவதையும் என்றும் பொழுதே அந்த பண்டிகை நம்ம சந்தோஷத்தோட பங்கு பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு அடையாளமாக நமக்கு அங்கே இருக்கு. ஸோ அந்த அதனால்தான் அந்த பயமெல்லாம் இருக்கணும்ட்டு ஒன்று குறைந்தீர்ல அப்போஸ்தலர் பவுல் வந்து அங்கே சொல்றாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங், உண்மையிலேயே அது நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனா நமக்கு எப்படி நம்ம அந்த சிந்தையை வைக்கணும்னா தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இந்த ஸ்டடி பண்ண ஆரம்பிச்ச போது அந்த பாயிண்ட் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பாஸ் ஓவருக்கு ரெடி ஆகுறதுங்கிறது வந்து எப்பவுமே நடக்கணும் கரெக்டா? தப்பு இல்ல பாருங்க, இப்ப எல்லாருக்குமே அந்த பாயிண்ட் மறந்து போயிருக்கு. வருஷம் இருக்கு, 3 மாசம் 4 மாசம் 3 மாசம் 4 மாசம் தாட்டு எதுக்கு நாம சொன்னோம்னா வேற விஷயம் பாருங்க. அது போன முறை ஒரு எல்டர் பிரதர்கிட்ட ஒரு பிரதர் இப்படி ரொம்ப ஒரு மாதிரி பேசும் பொழுது அவருக்கு சங்கடமாயிட்டு அவர் கேட்டார், எங்க இருக்குது 3 மாசம் 4 மாசம்? அப்புறம் எல்லாம் நமக்கு நம்மளதான் காய் கை காயும் போல அப்ப நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம ஷோ பிரதர்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் மறந்துட்டு பிடிக்க வேண்டியது மறந்துட்டு முக்கியதான் ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கிறதுன்னு நினைச்சு இல்ல இல்ல நினைவு கூறுதல் என்ன உண்மையிலே அது இன்னொரு ஆங்கிள் சொன்னா, வி ஆர் ரினியூவலிங் அவர் கான்சன்ட்ரேஷன். நம்முடைய நம்முடைய உடன்படிக்கைய நம்ம புதுப்பிக்கிறோம் கர்த்தர். அந்த உடன்படிக்கையில கர்த்தர் இயேசுவின் பலியோடு நமக்கு பங்கு இருக்குதுங்கிறதான் நம்ம உணர்ந்து தேவன்கிட்ட அதுக்கு தான் ஒப்பு கொடுத்துட்டு வந்தோம். சோ இத வந்துட்டு 3 மாசம் பச்சிருந்தா போதுமா? 4 மாசம் சிந்தையில வச்சா போதுமா கான்சன்ட்ரேஷன் பத்தி? இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் வைக்கணும். ஒவ்வொரு நாள் இந்த 3-4 மாசம் எந்த ஆங்கிள் நம்ம சப்ஜெக்ட்ல கொடுத்தோம்னா அந்த பாஸ் ஓவர் டைம்ல கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் இருக்கும், விசேஷமான சோதனைகள் இருக்கும். எதன் அடிப்படையில? லூக்கா 22 அடிப்படையில இருக்கும். சோ உங்களை நல்லா புடைக்கிறதுக்கு யார் வாங்கிட்டாங்க அதிகாரம்? சேட்டன் வாங்கிட்டார். அதுக்கு முன்னாடிக்கும் அப்போஸ்தல்ஸ்க்கு நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன ட்ரையல் இருந்துச்சு? உச்சக்கட்ட ட்ரையல். அதே இது யாருக்கு இருக்கும்? சபைக்கு இருக்கும். அப்ப என்னன்னா அதனுடைய ஒரு சீரியஸ்னஸ்க்குள்ள நாம வரணும். ஆனா நம்ம மைண்ட் முழுக்க எப்பவுமே இருக்கணும், வருஷம் முழுக்க எப்படிதான் இருக்கணும், இந்த பாஸ் ஓவர் கடந்துட்டோம்னா நெக்ஸ்ட் பாஸ் ஓவருக்கு ரெடியா இருக்க ஆரம்பிச்சுனா நாம பாருங்க, போன பாஸ் ஓவர் தான் அவ்வளவு பலவீனங்களோட நாம கடைபிடிச்சோம். ஆனா இந்த பாஸ் ஓவர் கடந்துட்டோம்னா இப்ப நெக்ஸ்ட் மைண்ட்ல என்ன வரணும்? அந்த பலவீனங்கள் எல்லாம் கூடுமான வரைக்கும் இல்லாம அடுத்த பாஸ் ஓவருக்குள்ள நாம போனோம். சோ அப்போ அந்த சரீரத்துல நமக்கு இருக்கிற அந்த பங்கை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த நாள் இருந்து என்ன பண்ணும், ரொம்ப சரியா அங்க செய்யணும். சோ அந்த தாட் நமக்கு அங்க வேணும். சோ அப்போ இது கூட நம்ம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு விரும்பிட்டு போனோம். ஏன்னா இது மைண்ட்ல வைக்கணும். ஆக்சுவலா அப்படி நம்ம 3 மாசம் 4 மாசம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து அது சரியில்லை, அது நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஆனா ரெண்டு தாட்டையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம சின்ன, இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேள்வி தான், ஒரு சிஸ்டர் கேட்டாங்க நம்ம கிட்ட. அதாவது அவங்க அவங்களுக்கு அந்த நியமனம் எப்படி இருந்துச்சு? வசனம் வாசிங்க 14-ஆம் வசனம்.
அதனால் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுள், அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்கப்படுகிறது.
பாருங்க, அது நித்திய நியமமாக நீங்க ஆசரிக்கணும் அவங்க சொல்றாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க நம்ம கிட்ட கேள்வி. சோ அப்ப அவங்க அதைய உடனே எங்க போயிட்டாங்க? முத முறை அனுசரிச்சதுக்கு அப்புறம் வனாந்தரத்துக்குள்ள அவங்க போயிடுறாங்க 40 வருஷம். சோ அப்ப அவங்க அதை கடைபிடிச்சாங்களா இல்லையா? அந்த கேள்வி ஒண்ணு வந்துச்சு. என்ன பதில் சொல்லலாம்? கடைபிடிச்சாங்களா இல்லையா? 40 வருஷம் அவங்க வனாந்தரத்துல பிரயாணம் செஞ்சுட்டு போயிட்டு இருந்த போது தலைமுறை தோறும் வசனம் வந்து தலைமுறை தோறும் கொஞ்சம் ஒரு கேள்வி தான் இது. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 25 வாசிங்க.
கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற ஆராதனையை கை கொள்ள கிளம்புகள்.
பாருங்க வசனம் நெக்ஸ்ட் வாசிங்க.
அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் அந்த இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்
என்றார். இருக்குது என்ன சொல்றாரு? ஆக்சுவலா இது நீங்க கடைபிடிக்கணும். கேள்வி என்ன நம்ம கேட்டோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல முதோ பாஸ் ஓவர் அனுசரிச்சுட்டு நிசான் 14 அனுசரிச்சுட்டு 15th கிளம்பிட்டாங்க வனாந்தரத்துக்குள்ள, எகிப்தை விட்டு கிளம்பிட்டாங்க. சோ அப்போ வனாந்தரத்துல அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க? கரெக்டா 40 வருஷம் இருந்தாங்க. இப்ப வந்து இந்த 40 வருஷத்துல வந்து அவங்க பாஸ் ஓவர் கடைபிடிச்சாங்களா இல்ல, அதுதான் கேள்வி. என்ன அம்மா, என்ன அம்மா என்ன சொல்றீங்க? 2 வருஷம் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா பைபிள்? இருந்தா கூட கடைபிடிச்சிருக்கிறாங்க. பட் என்னன்னா ஆன்சர் வந்து என்னன்னா அவங்க 40 வருஷம் அதை அவங்க கடைபிடிச்சதுக்கு எங்கேயுமே ரெக்கார்டு இல்லையாமா, ரெக்கார்டு இல்ல. ஆனா ஒரே 1 வருஷம் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து எங்கன்னா சீனாய் வனாந்தரத்துக்கிட்ட அவங்க இருக்கும் போது வருஷம் நீங்க வாசிங்க. அது வந்து சீனாய் வனாந்தரத்துக்கிட்ட இருக்கிற விஷயம் என்னாகமும் 9 அதிகாரத்துல முதல் 15 வசனங்களுக்குள்ள அங்க இருக்குது. படிக்க வேணாம், ஏன்னா 15 வசனம் இருக்குது. ஆனா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் நாம கொடுக்கறோம். என்னன்னா அவங்க நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஆஃப்டர் லீவிங் ஈஜிப்ட், எகிப்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் த இஸ்ரேலைட்ஸ் செலிப்ரேட்டட் பட் ஒன் பாஸ் ஓவர். இஸ்ரேல் ஜனங்கள் பாஸ் ஓவர் கடைபிடிச்சாங்க, ஆனா ஒரே ஒரு பாஸ் ஓவர் பிஃபோர் என்டரிங் கானான், கானானுக்கு நுழையருக்கு முன்னால. This was while they were in the wilderness of Sinai. இது எப்போ அப்படின்னா அவங்க சீனாய் வனாந்தரத்தில் இருந்த போது கடைபிடிச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி செகண்ட் இயர் ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தை விட்டு வெளியே வந்த 2ஆம் வருடத்தின் முதல் மாதத்துல அதை அனுசரிச்சாங்க. இந்த விஷயம் என்னாகும் 9 முதல் 15 வசனத்துல அங்க இருக்கு. பட் லெட் இட் பி நோட்டட், நாட் அ வேர்ட் இஸ் ரெக்கார்டட் அபவுட் த வீக் ஆஃப் அன்லீவன் பிரெட். அங்கே கூட என்னன்னா நம்ம நல்லா கவனிச்சோம்னா அந்த பாஸ் ஓவர் கடைபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 7 நாள் என்ன பண்ணணும், புளிப்பில்லாத அப்போ பண்டிகை கடைபிடிக்கணும், அதை பத்தி கூட அங்க ரெக்கார்டு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா பாஸ் ஓவர் அவங்க 40 வருஷத்துல ஒரே ஒரு முறைத்தான் அவங்க அனுசரிச்சதாக அங்க சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் அவங்க எங்கத்தான் அனுசரிச்சாங்கன்னா அது கில்கால்க்குள்ள அவங்க போனதுக்கு அப்புறம், அந்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கில்கால்ல வந்து அனுசரிச்சிருக்கிறாங்க. இது வந்து தேசத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம், இதுதான் இது ஜோஷுவால 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்க இருக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க இந்த கேள்வி, நமக்கு அப்ப தெரியல, அப்ப இது ஸ்டடி பண்ணும் போது இது கிடைச்சது. ஆனா இது கூட சொல்லுங்க,
அதனால் முதலாம் மாதம் 14ஆம் தேதி அஞ்சு நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள்.
கரெக்ட் கரெக்ட், 5ஆம் வசனம். அதாவது 40 வருஷத்துல ஒரே ஒரு முறை அனுசரிச்சாங்க. ரெஃபரன்ஸ் எந்த
மதம்?
9ஆம் அதிகாரம் என்னாகும் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க.
பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு அதனால் முதலாம் மாதம் 14ஆம் தேதி அஞ்சு நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள்.
அனுசரிக்கலாம். ஆனா கூட எனக்கே ஒரு சின்ன டவுட் இருக்குது, என்னன்னா இங்க சொல்றாரு நீங்க கொடுத்த தேசத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ணுங்க ஏரியா அனுசரிங்கன்ட்டு. பட் இவங்க சீனாய் வனாந்தரத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு முறை அனுசரிச்சிருக்காங்க தெரியல. ஏன் தெரியல, அது நம்ம பாக்கலாம், ஃபியூச்சர் நாங்க பாக்கலாம். பட் இந்த ஒரு கேள்வி கேட்டோம்னா இதுக்கு இதுதான் பதில் உங்களுக்கு. இந்த 2 பாயிண்ட் இன்னைக்கு உங்கள் மத்தியில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி நான் கேக்குறேன். நேத்து நாம் எடுத்த சப்ஜெக்ட், அது அந்த சப்ஜெக்ட்ல தெரியல சிலருக்கு ஒரு வேலை பயம்னு சொல்லலாம், இல்லாட்டி வேற கருத்துக்கள் கூட சொல்லலாம். பட் அது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அந்த பாத்திரம்? நான் பர்சனலா கேக்குறேன், இது டிஸ்கஷனுங்கிறதுனால நான் கேக்குறேன். இல்ல பயம், பயம் கரெக்ட், பயம் இருக்கணும். ஏன்னா அதே பாத்திரம் கிரைஸ்ட என்ன பண்ணார், அங்க பயந்தார். சோ நேத்து சப்ஜெக்ட் எல்லாரும் கேட்டீங்க இல்லையா. சோ நாம் வந்து ஜஸ்ட் போன முறை நாம வந்து கர்த்தர் இயேசுனுடைய அந்த நீசான் 14th ராத்திரி அவருடைய அந்த அனுபவங்கள் பார்த்தோம். அது பார்க்கும் பொழுது அதற்கு அப்படியே இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவுல பாதங்களுக்கு இருக்கிற ஒரு நிழல் தான் நம்ம உங்களுக்கு நம்ம அங்க பேசணும். ஆனா நேற்று எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப சிந்திச்சு, ஏன் இது இப்படி எடுத்தோம் நம்ம அப்படின்னு. ஒரு வேலை பாருங்க, சில சமயங்கள ஒரு மாதிரி இருக்கலாம், இது ரொம்ப எப்படி ஓப்பனா சொல்லலாம், ரொம்ப ஹார்டு மாதிரி இருக்கு, ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் கூட சொல்லலாம். ஆனா இது இப்ப தேவன் ஏற்ற சமயத்துல தான் அனுபவிச்சிருக்கிறாரு தான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா இது நம்முடைய அழைப்புல பாதங்கங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விஷயம். ஆனா நிறைய பாயிண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஃப்ளூயிடா பண்ணணும், நான் அது சொல்லல. எல்லாருக்கும் என்று கூட அது சொல்ல முடியாது, சிலருக்கு அந்த வாய்ப்புகள் அங்க இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இது ஃபீட் மெம்பர்ஸ் அனுபவங்கள்ல இது ஒரு அனுபவம் அங்க இருக்கு, அது ரொம்ப அருமையா கிறிஸ்டினுடைய ஜீவியத்துல அங்க இருக்கு. ஒரு சிஸ்டர் இன்னைக்கு போன்ல பேசும்போது அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா நம்ம இந்த ட்ரூத்ஸ் ஒண்ணு வெளியாகுது, ஒண்ணு நம்ம ஒரு சப்ஜெக்ட் நம்ம மெடிடேட் பண்றோம்னாவே அது எதுக்கு அடையாளம்னா அது நமக்கு அவசியங்கிறதுனால தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு. எஸ் அதுதான் ரொம்ப சிம்பிள், பசிச்சா தான் என்ன கொடுக்கணும், சாப்பாடு. சோ அப்போ ஃபீட் தேவன் ஃபீட் பண்றாருன்னா அதனுடைய அவசியம் அங்க இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம இது பிராங்கா பேசணும்னா, இப்போ நம்ம மில்லனியல் பிக்சர்ஸ் கேட்கறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தா, அந்த வாய்ப்பு அதுல நம்ம என்ன புரிஞ்சுட்டோம், நம்ம காலம் எவ்வளவு இல்ல, இப்ப திங்க் பண்ணுங்க, இப்ப திங்க் பண்ணுங்க. ஏன் தேவன் வந்து இதெல்லாம் நமக்கு அங்க காண்பிக்கணும் வசனங்கள், காலம் இல்ல நமக்கு நல்லா தெரியும், அது சந்தோஷமா என்ன பண்றோம் நம்ம முன்ப காட்டிலும் மீட்பு சமீபமாயிருக்குதுன்னு கூட ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா அது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப அந்த சுருக்கமான காலங்களுக்குள்ள நமக்கு நிறைவேற வேண்டியது என்ன ஆகணும், நமக்கு நிறைவேறணும். அப்ப அதுக்குள்ள நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கா இவங்களுக்கா இவங்களுக்கா எனக்கா அது நமக்கு தெரியாது. பட் ஆஸ் ஃபீட் மெம்பர்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவன் இந்த அனுபவங்கள் வந்து அங்க நியமிச்சிருக்க. மற்றபடி இதை குறிச்சு வேற எந்த ஆங்கிலையும் பாக்குறதுக்கு அங்க அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மில்லினியல் பிக்சர்ஸ்ல அந்த ஏழாவது கலசத்துல பிரதர் ரசல் பிரதர் குறிச்சினா ரொம்ப தெளிவா நமக்கு அங்க சொல்லிருப்பார். சோ இது இது இந்த சாட்சி இது உலகத்துக்கு ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒரு சாட்சி, கண்டிப்பா ஃபீட் மெம்பர்ஸ் தான் அது அங்க செய்வாங்க. அதெல்லாம் பத்தி பேசிட்டு வரும்போது தான் கடைசி வசனம் வைக்கிறார், இப்படி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுக்க சாட்சியா அறிவிக்கப்படும் பொழுது என்ன வரும், உலகத்தின் முடிவு வரும். சோ அப்போ கண்டிப்பா இந்த காட்சிகள் கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி நாளினுடைய காட்சிகள் நம்ம பயப்படுவதற்கு ஏதுவா அந்த அல்ல, பயம் வரும், வந்தா அது வந்து நேச்சுரல் தான், நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஏன்னா நம்ம பரிபூர்ண மனுஷங்க இல்ல, மாம்சத்தில் தான் இருக்கோம், இந்த அனுபவங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்ல. ஜஸ்ட் ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வரணும்னா தெரியும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும், அது எப்படி பயமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பெருசா நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்ல. ஒரு வேலை தேவனுடைய மேலான திட்டத்துல அந்த பாத்திரம் கூட நமக்கு அங்க வச்சிருந்தா, நம்ம சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, அந்த பாத்திரத்திலயும் கூட நமக்கு என்ன இருக்கு பங்கு, அந்த பாத்திரத்துல கூட நம்ம என்ன பண்ணணும், பானம் பண்ணணும். பண்ணுவீங்களா கிறிஸ்ட் கேட்டார். கடைசியில் அவரே என்ன சொன்னார், வந்துருச்சுன்னா வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நீங்க என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, மேத்யூ 10 சாப்டர்ல நம்ம அந்த வசனம் பாக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவங்கள் வந்துச்சுன்னா என்ன பேசுவோம் ஏது பேசுவோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஒருவேளை அந்த வாய்ப்புல போறவங்க அந்த சமயத்துல அந்த சமயம் வரைக்கும் ஃபுல் ட்ரூத்ல மிக்ஸ் ஆயிடுவாங்க, ஃபுல் ஹோலி ஸ்பிரிட்ல இருப்பாங்க. அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு நடத்தும், அவங்க என்ன பேசணும், என்ன என்ன வார்த்தை அங்க அங்க முன் சொல்லணும். சோ இது வந்து பயப்படுற ஒரு விஷயம் இல்ல, அது மாறாக ஜஸ்ட் ஒரு பாத அங்கங்களுடைய கடைசி விஷயங்கள் தான் நம்ம அங்க பாத்துட்டோம். சோ இது இது கண்டிப்பா நம்மை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக தான் அந்த பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும் என்று நாம் அங்க விசுவாசிக்கிறோம். தேவன் வந்து அதுல நம்ம நடத்துவார். வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இதோட நாம இன்னைக்கு நிறைவு செய்வோம். தேவன் தாமே கூட நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.